நம்மளுடைய டாபிக் வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். தமிழ்ல அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், வாக்குவாதங்களை எப்படி தீர்த்து கொள்வது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமா நான் ஒரு வசனத்தை எடுத்தேன், சங்கீதம் 122:7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க போற காரியம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல பிள்ளைகளோட நம்ம எப்படி சமாதானமா இருக்கணும் அப்படிங்கறத குறித்து நிறைய காரியங்களை நம்ம யோசித்தோம். நீங்க பகிர்ந்து கொண்ட மாதிரி நம்ம சைட்ல நம்ம என்னைய கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நான் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறேன், நான் கோபப்படாம இருக்கிறேன், நிறைய காரியங்கள் பிள்ளைகளுக்கும் நமக்கும் வர்ற மோதல்களை எல்லாம் நம்ம எப்படி குறைக்க முடியும்னு பார்த்தோம். போன வாரம் நம்ம சொன்ன வாக்குத்தத்தமும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கடைசியா வாக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு ரோஸ்லின் சொன்ன மாதிரி அதுல ஒவ்வொரு பிள்ளை பேரும் தனித்தனியா வச்சு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜபிக்கலாம். முதல் பிள்ளை பேரை வச்சு ஒரு தடவை சொல்லி, அதுக்கப்புறம் ரெண்டாவது பிள்ளை பேரை வச்சு, பர்டிகுலரா ஒவ்வொரு பிள்ளையிலயும் வச்சு ஜெபம் பண்றது மிக மிக நல்லது. கர்த்தர் இந்த நாள்ல நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய போராட்டங்களில இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நான் என்னை பொறுத்த மட்டும் வந்து எனக்கு இதுல வந்து முழுமையான வெற்றி இன்னும் கிடையாது. ஆனா ஆவியானவர் இந்த டாபிக்கை கொடுத்தப்ப நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன், ஆண்டவரே எனக்கே விடுதலை கிடையாதே, நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு. ஆனா தெளிவா இதுல தேவனுடைய நடத்துதல் இருந்ததுனால ஓகே, நான் முதல்ல ஆண்டவத்தை மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், அதுக்கு பிறகு உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்கள் நான் செய்தி கொடுக்க கொடுக்கதான் ஆண்டவர் என்னைய ஷேப் பண்ணாரு. ஒருவேளை இன்னைக்கு உங்களோட கூட நானும் சேர்ந்துதான் கத்துக்க போறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கான்ஃபிளிக் அப்படிங்கறது வந்து எப்படி நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்ம அதை வந்து கையாளணும் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கான்ஃபிளிக் ரெசல்யூஷன்ஸ், கான்ஃபிளிக்ஸ் ஆர் இன்எவிட்டபிள் இன் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் லைக் மேரேஜ். ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேர் வாழும்போது இது வந்து அதை தவிர்க்க முடியாத ஒண்ணு. இது ஆனா இது வந்து ஒரு டிசாஸ்டர் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் த ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு கான்ஃபிளிக்டும் ரொம்ப பெயின்ஃபுல்லா, அதாவது ஒரு ஆத்தர் எப்படி எழுதுறாருன்னா, இட் இஸ் மோர் ஆர் லைக் எ டெத், ஒரு சாவு மாதிரி தான். ஆனா அதுல இருந்து ஆண்டவர் உயிர்ப்பித்து திரும்ப நம்மளை வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலோடு கூட ஒரு க்ளோஸ்னஸ் கூட நம்மளை கொண்டு வர்றாரு. ப்ராவர்ப்ஸ் 27:12 இப்படி வாசிக்கிறோம், ஆஸ் அயன் ஷார்பன்ஸ் அயன் சோ ஒன் பர்சன் ஷார்பன்ஸ் அனதர், இரும்பு இரும்பை கருக்கிடுமா போல அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்குது. அது மாதிரி இங்க ரெண்டு பேரும் கணவனையும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அப்பப்போ அந்த கான்ஃபிளிக்ட்னால வர்ற அந்த உரசல்னால நம்ம ஒருவரை ஒருவர் உரசி நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளையே நம்ம இன்னும் ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, இது இப்படி வந்துட்டே இருக்கிறே அப்படிங்கறது ஒரு சோர்வு தான். நான் அடிக்கடி யோசித்து சோர்ந்து போவேன், என்னடா இது இன்னும் நம்மளால இதை வந்து மேற்கொள்ள முடியலையேன்னு சொல்லி. ஆனா அதை பாசிட்டிவா நம்ம யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அதுல இருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்றோமா அப்படின்னு யோசிக்கணும். நாளுக்கு நாள் அதை அதிகரித்து கொண்டே போச்சுன்னா அது ஆபத்து. ஆனா ஒவ்வொரு கான்ஃபிளிக் முடியும் போதும் நான் ஒரு ஸ்டேஜ் முன்னால வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து வழி நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஸ்டாமிங், ஒருவேளை கல்யாணம் ஆன உடனே ஹனிமூன் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் ஒருத்தரே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள வர்றோம். அப்போ நிறைய ஷாக்கிங் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு 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 ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போது நம்ம முதல்ல மேல் டாப்ல பாக்குறது பிசிக்கலா நம்ம ரெண்டு பேரும் வந்து பாக்குறதுக்கு சூட்டபிளா இருக்கிறோமா அப்படி, அதுதான் ரொம்ப பெரிய மைண்ட்ல இருக்கிற காரியம். ஆனா நிறைய உள்ள காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். திருமணம் ஆன பிறகு ஒன்னா வாழ ஆரம்பிச்சா பிறகுதான் நிறைய டிஃபரன்சஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆன உடனே அடிக்கடி அது வந்து புயலாக மாறுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி புயல் அடிக்கடி வீடுகளுக்குள்ள வந்து நம்மள ஒரு அலைக்கழிக்கிறத நம்ம நிறைய பேர், ஒருவேளை 75% ஆஃப் த பீப்புள் வந்து அதை உணர்றாங்க. ரொம்ப ரேரா நம்ம ஷாலோம்லயே கூட ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்காங்க, நாங்க சண்டையே போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஃபேமிலிகள். நான் அவங்களை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன், அப்படியே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் வீட்டுல இந்த காரியம் வந்து ஒருவேளை ஒரு சின்ன ஆர்கியூமெண்டோட முடியலாம், ஒரு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் வேகமா வரலாம், இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல அது வந்து ஒரு பெரிய சூறாவளியா, புயலுக்கும் மேல சூறாவளியாகவும் மாறலாம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி நம்ம தெரிந்து வைத்துக் கொள்றது நல்லது. இங்க இந்த கட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம இதுல உள்ள ஸ்டேஜஸ் பற்றி கீழே போட்டிருக்கு. சாரி, ஒரு பக்கம் கரேஜ், ஒரு பக்கம் கன்சிடரேஷன். கரேஜ் அப்படின்னா தைரியம், நான் தான் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கன்சிடரேஷன், அடுத்தவங்களை பற்றி நமக்கு ஒரு கன்சிடரேஷன், கார்டிசியோட நம்ம பழகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நாலு விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல கீழே உள்ளது லூஸ் லூஸ், ரெண்டு பேருமே லூஸ் பண்ணலாம். நீயும் ஜெயிக்க மாட்டேன், நானும் ஜெயிக்க மாட்டேன், அது அப்ரப்டா ரிசால்வ் பண்ணாமலே முடிஞ்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் மேல இருக்கிறது லூஸ் வின், ஒருத்தர் லூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வின் பண்ணுவாங்க. அதுக்கு நேரம் கிராஸ்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வின் அண்ட் லூஸ், வின் அண்ட் லூஸ். ஒருத்தர் வின் பண்றாங்க, அடுத்தவங்க கன்சிடரேஷனோட இருக்கிறவங்க வின் பண்ணுவாங்க, அடுத்தவங்க வந்து லூஸ் பண்றாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து வின் வின், இதுதான் சரியான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு இந்த ரிசல்ட் ஆஃப் வின் வின் சொல்யூஷன் வந்து இங்க ஒரு சில காரியங்களா இங்க கொடுத்துருக்கோம், அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. மோர் கிரியேட்டிவ் இன் திங்கிங் ஆஃப் சொல்யூஷன்ஸ், சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கறதுல கூட நான் இந்த வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணேன், கிரியேட்டிவா திங்க் பண்ணுங்க. நம்முடைய திங்கிங்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அல்லது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, இது ஏன், நான் என்ன வித்தியாசமா நான் திங்க் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கம்யூனிகேஷன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த இஷ்யூ, நாட் ஆன் பீப்புள். ஒரு நாளோ கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம என்ன ஆயிடுறோம்னா, நம்மளுடைய நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்னா அடுத்த ஆளை தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஹஸ்பண்ட் மனைவியை ஃபோக்கஸ் பண்றாரு, மனைவி ஹஸ்பண்டை ஃபோக்கஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிறமே தவிர, இது எதனால வருது, இதை எப்படி சரிப்படுத்துறது, இன்னும் நம்ம வித்தியாசம் எப்படி திங்க் பண்ணுங்கிற லெவலுக்கு நம்ம போகிறதே கிடையாது. ஹாவ் நீட்ஸ் மெட், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பிறகு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபீலிங் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு நாளும் பாதிப்பு வரவே கூடாது. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். சண்டை வரலாம், ஆர்குமெண்ட் வரலாம், ஆனா இந்த காரியங்கள்லாம் அதுல இல்லாதபடி நம்ம பாத்துக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து கோபத்துல கூட நிறைய கோபத்துல நம்ம பேசும்போது மதிப்பு மரியாதையெல்லாம் கூட நம்ம விட்டுறோம். அதெல்லாம் அப்படிலாம் செய்யாதபடிக்கு நம்ம வந்து காப்பாத்தி கொள்ள வேண்டியது அவசியம். லவ் க்ரோஸ் டீப்பர் வித் எவ்ரி கான்ஃபிளிக்ட் ரிசால்வ், ஒவ்வொரு கான்ஃபிளிக்டையும் ஒழுங்கா ப்ராப்பரா உட்கார்ந்து நம்ம அதை வந்து ஒரு தீர்வுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய அது முடிஞ்ச உடனே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாரம் அப்படியே எப்படி புகஞ்சு கடைசியில ஒரு டமால் டிமில்னு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே அந்த அன்பு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா இன்னும் நம்ம அதை வந்து சரியா ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற குட்டி பரலோகமாக நம்ம வீடுகளை மாற்ற முடியும். எவ்ரி ரிலேஷன்ஷிப் வில் ஹாவ் த சேம் சம் கான்ஃபிளிக்ஸ் அட் சம் டைம் ஆர் அதர், எப்பமாவது ஒரு நேரம், ஒருவேளை ஒரு வீட்டுல வந்து அடிக்கடி வரலாம். அது அது வந்து நம்ம தான் நம்ம லெவலை வந்து டெம்பரேச்சர் பாக்குற மாதிரி பாத்துக்கிடணும். எப்பமாவது ஒரு தடவை கட்டாயமா கான்ஃபிளிக் வர்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. வென் வி யூஸ் வின் வின் ப்ராப்ளம் சால்விங், இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ரிலேஷன்ஷிப். அப்ப நம்ம இந்த வின் வின் சொல்யூஷனை வந்து நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கிடணும். இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கணும். அடுத்த தடவை சண்டை வரும்போது நான் இதெல்லாம் கீப் அப் பண்றேனா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா இதுல நமக்கு வெற்றி உண்டு. எப்படி பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல நம்ம மேற்கொள்ள முடிஞ்சிச்சோ, நிறைய பேர் அதுல நீங்க வெற்றி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு. அது மாதிரி இதுலயும் நம்மளால வந்து மேற்கொள்ள முடியும். When we don't, it destroys. அதை நம்ம பின்பற்றலைன்னா அது நிச்சயமா நம்மள அழிச்சிரும். இன்னைக்கு சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல நாலு வந்து ரொம்ப விசாரமா போறேன், ரெண்டு வந்து அதுல கொஞ்சம் ஓவர்லாப்பிங் இருக்கிறதுனால கடைசி ரெண்டை நான் குயிக்கா முடிக்கிறேன். சரியா, சின் ஆஃப் ஒன் ஸ்பௌஸ் இதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட். சின் ஆஃப் த ஒன் ஸ்பௌஸ் சொல்லும் போது நிறைய சின்னங்க வந்து பட்டியல் படுத்தியிருக்கு. செக்ஷுவல் சின், ஒருவேளை போர்னோகிராஃபியா இருக்கலாம், இல்ல வித்தியாசமான காரியமா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைகள்ல இருக்கலாம். ஆங்கிரி அவுட்பர்ஸ், அடிக்கடி அப்படியே வெடிச்சு சிதறது, சண்டை இல்ல, ஒருத்தர் வந்து அப்படியே வெடிச்சு சிதறிடுவாங்க, என்ன நடக்குது என்ன பேசுறோம்னே தெரியாம. லூஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், கண்ட்ரோலே இல்லாம போகிறது. இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாம ஸ்பெண்டிங் லேவிஷலி, ஒருத்தர் வந்து லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நிச்சயமா வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டாகும். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதுக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருந்தோம்னா அது ஒரு பிரச்சனை. கண்ட்ரோலிங் பிஹேவியர், கண்ட்ரோலிங் பிஹேவியர், இப்போ இதுக்கு மேல நான் வாஸ்தவெல்லாம் நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு நினைச்சேன். ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற அந்த பிஹேவியர் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப பயங்கரமான காரியம். நிறைய வீடுகள்ல என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய ஒப்பீனியன்ல நிறைய வீட்டுல வந்து ஜென்ஸ் வந்து அந்த கண்ட்ரோலிங் பிஹேவியரை கையில எடுத்துக்குவாங்க, ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்றது. அது நிறைய விடுதல இருக்கும் இவங்க, அதாவது அது பரம்பரை பரம்பரையா நம்ம ஜீன்ல, நான் என்ன சொல்றேன்னா அததான் கேட்கணும் அப்படிங்கிற அதுக்குள்ள தள்ளப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் வீடுகள்ல மேபி 20-40% வச்சுக்கலாமே லேடிஸ் அதை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேனோ அதுதான் எல்லாரும் செய்யணும், அது அப்பாவா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் தான் நான் என்ன சொல்றேனோ அதுபடி தான் எல்லாரும் நடக்கணும். இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் மிக மிக மோசமான ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேம் காலிங் நிறைய காரியங்கள்ல இந்த கோபத்துல வந்து இந்த மாதிரி பேர் சொல்லி பண்றதெல்லாம் நிறைய உண்டு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள அப்படிங்கறதுனால வெளியே தெரியாத காரியங்கள். கான்ஃபிரண்டேஷன் அண்ட் கான்ஃபிளிக்ட். கான்ஃபிரண்டேஷன்னா தமிழ்ல மீனிங் பார்த்தேன் மோதலாம், ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கொள்றது. கான்ஃபிளிக்ட் சண்டைன்னு வச்சுக்கலாமே, ஒரு சில நேரம் சும்மா லேசா மோதுவோம் இல்லையா, ஒரு ஒரு சீரியஸா கொஞ்சம் பேசுவோம் ஆனா அப்படியே போயிடும், ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல ரியலாவே புயல் அடிக்கதான் செய்யும். அஃபெக்டட் பர்சன் இன்ன ரிலிஜியன் டேர்ம்ஸ்ல ஒரு சொல்ல போனா எல்லாருமே சின்னஸ் தான், யாருமே வந்து நல்லவங்கிற இதுல வரவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவங்கன்னா வேதவசனம் சொல்லுது, அதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. சண்டை போடும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் நல்லவே நீ கெட்டவா அல்லது நீ நல்லவா நான் மோசம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. விச் மீன்ஸ் வி ஆல் மிஸ் த மார்க் அட் டைம்ஸ், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தவறிடுறோம். அதனால அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். நாகிங் அண்ட் கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் டிஸ்ட்ராய் ரிலேஷன்ஷிப். இந்த நாகிங் கிரிட்டிசைஸ் பண்றது இதெல்லாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ உட்கார்ந்து நீங்க அலசி பார்க்கணும், உங்க சாய் டைம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இது முடிச்சுட்டு நீங்க போய் உட்காந்து டீ போட்டு இதுக்காகவே குடிங்க கொஞ்ச நேரம் உட்காந்து, எதெல்லாம் நாகிங் வேர்ட்ஸ், எதெல்லாம் கிரிட்டிசிசம், யாரு யார கிரிட்டிசைஸ் பண்றா, ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு சில நேரம் ஒய்ஃபும் நாக் பண்றதுல ஒய்ஃப் வந்து ரொம்ப 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 நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கிறேன், அடிக்கடி அவங்கள வந்து நாக் பண்ணிட்டே இருப்போம், அவங்களால முடியாது இப்படிதான் செய்யறதா இதைத்தான் வாங்கினீங்களா இப்படி நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து ஹார்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வீட்டுக்குள்ள நம்ம ரொம்ப ஃப்ரீயா பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டம் போல பேசுறோம். எங்க யாருமே ஒரு பெர்ஃபெக்ட் உமனை வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி ஒரு மனுஷனும் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கறத வந்து மறந்து போக கூடாது. இதுல கீழே உள்ள வார்த்தை பாருங்க, ப்ரே அபவுட் இட் ஒன்லி காட் கேன் சேஞ்ச் த பர்சன் சேஞ்ச் எனிஒன். நான் ரொம்ப காலம் வந்து கல்யாணம் ஆகி முதல் ஒரு நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் வந்து என் ஹஸ்பண்டே சேஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கறது, இன்னைக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கார மாத்துங்க ஆண்டவரே, எங்க வீட்டு அம்மாவை மாத்துங்க ஆண்டவரே, இதென்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஜோம் பண்ணுவோம் இல்ல. நான் அப்படி ஜோம் பண்ணியிருக்கேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு, இல்ல நீ மாறணும் நீ மாறணும்னு சொல்லி. அதை அக்செப்ட் பண்றதுக்கே மனசே வரல, எப்படி என்னச்சும் மாத்துறது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிதான் நான் ரொம்ப காலம் நினைச்சேன். ஆனா ஒரு பீரியட்ல ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, என்னே மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணு, என் ஹஸ்பண்டை மாத்துங்கன்னு சொல்லி ஜோம் பண்றத மாத்தி என்னையே மாத்துங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப நாள நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. கடைசியில சரி இதென்ன இது ஆண்டவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்குள்ள மாற்றங்களை கொடுத்தாரு. எங்க வீட்லயும் நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டாடுறாரு. சோ நம்ம இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா நிறைய காரியத்துல நம்ம எப்படி எல்லாம் மாறணும், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம், எப்படி நம்ம வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்றோம், இதெல்லாம் வந்து நம்ம கான்சியஸா குறைக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே அது கீழே வர 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 அந்த கான்ஃபிளிக்ட் வந்து நிச்சயமா வந்து குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் டைப் வந்து இம்மெச்சூரிட்டி ஆர் புரோக்னஸ் ஆஃப் ஒன் பர்சன். நம்ம வாழ்க்கையில வந்து இம்மெச்சூரிட்டி, ஒரு ஒரு குடும்பத்தை குறித்து உங்களுக்கு சொல்றேன். ஜெரி அண்ட் ரோசின்னு இருந்தாங்க ரெண்டு பேரும். கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆன புதுசுல நிறைய டிசிஷன் எல்லாம் எடுப்போம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிசிஷன் எல்லாம் எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இவங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணாங்களா, ரோசி வந்து வேலைக்கே போக வேண்டாம், வீட்டுல இருக்கணும், பிள்ளைகளை பாத்துக்கிடணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், நான் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரேன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே சம்பாதிச்சுறேன், நீ வீட்டை நல்லா கவனிச்சுக்கோ பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னதுனால ரோசி வேலைக்கு போகல. ஜெனி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தா இந்த ரோசியால அவ நினைச்ச மாதிரி வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல. சாயங்காலம் ஹஸ்பண்ட் வரும்போது வீடு மெஸ்ஸியா தான் கிடக்கும், சாப்பாடு ரெடியா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளேயே அந்த வீடு இருந்தது. அப்போ ஜெரிக்கு வந்து அது ரொம்ப அப்செட் ஆக ஆரம்பிச்சா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன், நீ ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்லி அவளை வந்து நேக் பண்ண ஆரம்பிச்சான். அவ அவ அவளுக்கு வந்து முடியல, அவ செய்யக்கூடாதுன்னு நினைக்கல, அவளால அந்த ஒர்க் எல்லாம் செய்து முடிக்கிறது வந்து பெர்ஃபெக்டா செய்யறது. நிறைய நேரம் நம்ம இவங்க இவங்க வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலரால ஒரு சில காரியங்கள் இந்த லெவலுக்கு தான் செய்ய முடியும். எப்படி பிள்ளைகள் வந்து மார்க் எடுக்கும்போது ஒருத்தரால 60% எடுக்க முடியுது, ஒருத்தரால 20% தான் எடுக்க முடியுதோ, அதே மாதிரி நமக்குள்ளயும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் உள்ள எபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரோசியால மெயின்டைன் பண்ண முடியல. அவ என்ன சொன்னானா, நான் கஷ்டப்பட்டு தான் செய்யறேன், ஆனா என்னால பிக்கப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். இப்போ சரி, அடிக்கடி வீடியோ இல்லையா, அடிக்கடி அவளை வந்து நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லி நாக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சு. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்த அப்புறம் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு அங்கிள்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சது ரெண்டு பேருக்கு உள்ள வீக்னஸ். இவள் ரோசிக்கு வந்து அவ்வளவுதான் அவளுடைய எபிலிட்டியே, ஸோ அதுக்கு மேல எதிர்பார்க்கறதுல ஒண்ணுமே இல்லை. இதை வந்து முதல்ல வந்து ஜெரி அக்செப்ட் பண்ணணும், ஏன் ஒய்ஃபால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல நான் வந்து ஏன் பண்ணல, இன்னைக்கு ஏன் டேபிளை கிளீன் பண்ணல, இன்னைக்கு ஏன் பாத்ரூமை கிளீன் பண்ணல, ஏன் லாண்ட்ரி போடல அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்கிறத வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு, அவளை வந்து எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவர் யோசிக்கணும் அப்படிங்கறத அந்த அங்கிள் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கொண்டாங்க. அதே மாதிரி ரோசியும் அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா, நீ என்ன சொல்றிய உன்னே சொல்றியங்கிற சண்டை இல்லாம அவளும் உட்காந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், வீட்டை மெயின்டைன் பண்றதுங்கிறது வந்து லேசான காரியமே இல்லை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா வீட்டுல வந்து சொகுசா இருந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணணும், டேபிள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரூம் எப்படி, இதெல்லாம் பெரிய கலைகள், இதெல்லாம் கற்று தேர்றது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது எல்லாம் பெரிய திறமை வேணும். அவ வந்து அந்த சர்ச்சில் உள்ள இன்னொரு ஆன்டிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படி எப்படி காரியங்களை குயிக்கா செய்யலாம், எப்படி நீட்டா செய்யலாம், இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துல எல்லாமே வந்து யூடியூப்ல போட்டுடுறாங்க, வெங்காயம் எப்படி குயிக்கா வெட்டலாம், இதை எப்படி எப்படி செய்யலாம்னு. அவ வந்து நிறைய காரியங்களை கத்துக்கிட்டு அதே மாதிரி தன்னை பழக்க ஆரம்பித்தா. ஸோ ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு சாயங்காலத்துல கேட்டுட்டு இருக்கேன் நீங்க, நம்ம ஒரு வேளை 10 வருஷம் 15 வருஷம் ஆயிருக்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சாடிக்கிட்டே இருப்போம், நீ ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிற, நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிற, அல்லது நம்ம மனதுக்குள்ள கூட அந்த எண்ணங்கள் குமுறி கொண்டே இருந்தா முதல்ல நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும், என் பார்ட்னரால இவ்வளவுதான் செய்ய முடியும். இப்ப ஒரு சிலரால வந்து ரொம்ப குயிக்கா ஹஸ்பண்டா கூட இருக்கலாமே, ரொம்ப குயிக்கா ஒரு டிசிஷன் போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, அவங்களால வந்து நிறைய காரியங்களை வந்து ரொம்ப திறமையா செய்ய முடியாது. அதை பிளேம் பண்ணிக்கிட்டே அதை நேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட ரியாலிட்டியை முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ண பிறகு கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்டால ஒரு சில காரியங்களை வேகமா பிளான் பண்ண முடியல, பைனான்சியலா நிறைய காரியங்கள் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா, ஒய்ஃப் வந்து உங்களால ஒண்ணு முடியல நான் செய்யறேன் பாருங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகாம அத பேசும்போதே அவங்களை என்கரேஜ் பண்ணி, பரவாயில்ல உங்களால முடியலையா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஓரம் கட்டாம நம்ம வந்து பிளானை வந்து மாத்திக்கிடணும். ஒருவேளை அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் வித்தியாசமா இருந்தது, ஆனா அவளால முடியல, இவனால அவளை வந்து செய்ய வைக்க முடியல அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் பிளானை மாத்திக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல கூட ஒரு சில காரியங்களால அடிக்கடி மோதல் இருக்குன்னா இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அந்த பிளானையே நம்ம மாத்திக்கிடணும். நீ தானே இதை செய்யணும், நீங்க தானே இதை செய்யணும் அப்படின்னு குறை சொல்லி சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காம நம்ம நம்முடைய அப்ரோச்சை வந்து மாத்திக்கிடணும். 1 தெசலோனிக்கேயர் 5:14 திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் மீடிய சாந்தமாயிருங்கள். திடநற்றவரை தேற்றுங்கள். ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள்ல வீட்டா தான் இருப்பாங்க, அதை வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அது என்ன சொல்றது அப்படின்னா, அது வந்து ஒரு சுவாபம், ஏற்கனவே ஆண்டவர் அவங்களை அப்படி படைச்சிருக்கிறாரு. அப்போ அவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், பலவீனரை தாங்குங்கள். முடியல அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு முடியலங்கும் போது ஒய்ஃப் அவங்களை வந்து சப்போர்ட்டிவா தாங்கணும், குற்றப்படுத்துறது இல்ல, சப்போர்ட்டிவா தாங்கணும். ஒய்ஃபுக்கு முடியலங்கும் போது ஹஸ்பண்ட் தாங்கிக்கிடணுமே தவிர ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவது வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம். மட்டம் தட்டுறது, கேலி செய்யறது, குத்தலா பேசுறது, இந்த மாதிரி நிறைய கண்ணன் தெரியாம வார்த்தைகளை விடுறதுனால காயங்கள் வந்து ரொம்ப டீப்பா போயிடுது. நம்ம அதை யோசிக்கிறது இல்லை, அது மனசுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். அது எனக்காவது ஒரு நாள் எது வேற எதிராவது வரும்போது தான் அது அதனுடைய வேதனை தெரியுமே தவிர அண்ணனுக்கு தெரிய போறது இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை யோசித்துக்குவாங்களேன். ஒரு சிலர் வீடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், ஒரு சில வீட்டில் எவ்வளவுதான் பண்ணால் கூட அது நீட்டாகவே வராது, அவங்களுக்கு வந்து நீட்டாக வைக்க தெரியல. அப்போ ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு சில காரியங்களை ஒதுங்க வச்சு எல்லாம் பண்ணி செய்தால் ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எதை நம்ம விடணும், மட்டம் தட்டுறதை விடணும், கேலி செய்யறத விடணும், அல்லது குத்தலா சொல்றதை விடணும், குறை சொல்றதை விடணும், இப்படிதான் அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க அதனாலதான் இப்படி இருக்க, உனக்கு அது பண்ண தெரியல அப்படி பேசாம, அல்லது உங்க அப்பா இப்படிதான் வளர்த்துருக்காரு, பணத்தை ஒழுங்கா வைக்க தெரியுதா, ஒவ்வொரு மாசமும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சாடுறதை விட்டுட்டு திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் சாந்தமாயிருங்க. இங்க வந்து இன்னைக்கு வந்து கணவன் மனைவிட்ட சாந்தமா இருக்கணும், மனைவி கணவன்ட்ட சாந்தமா இருக்கும். நம்மளுடைய வாயில் வார்த்தைகள் சாந்தமாக இருந்துச்சுன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதோடு மட்டும் அந்த ப்ராப்ளத்தை ஓன் பண்ணுங்க. இப்ப இவங்க பிளான் பண்ணாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போகண்டாம், நானே வேலை செய்ய வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன், நீ வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணிக்கோன்னாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அதனால அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது, அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் அப்படி ஒன்று இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம்னா அதை ரிசால்வ் பண்ணாம அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூடிட்டு போயிடுறோம். இப்போ ஒரு சில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா கட்டில் கடியில் கட்டில் மேல வந்து துணி மடிக்காம ஒரு வாரம் கிடக்கும். இப்போ நான் தான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றேன்னா நீங்க வாங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. ஆனா எனக்கு முன்னால 10 அடிக்கு முன்னால வேகமா போய் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கட்டில கிடக்குற துணியெல்லாம் எடுத்து கட்டிலுக்கு அடியில போட்டுட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து அழகா விரிச்சிருவேன், மேல விரிச்சு கவர் பண்ணி விரிச்சிருவீங்க கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி. சோ வீடு வந்து நீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இப்ப வீட்டுல இப்ப என்ன பண்றோம்னா நிறைய பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைச்சிடுறோம், ஒண்ணுமே தெரியாம ஓகே நாங்க நல்லாதான் இருக்கோம், நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டிட்டு உள்ள அந்த ஹர்ட்ஸோட தான் இருக்கிறோம். ஓன் யுவர் ப்ராப்ளம், உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓன் பண்ணி கெட் அ பிளான் ஃபார் தட். உட்காந்து இப்ப ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியது இந்த சாய் சாய். உட்காந்து உங்க டீ குடிக்கும் போதோ அல்லது எப்பமோ சும்மா உட்காந்து பேசினா சண்டை வரும், அதனால டீ குடிச்சுட்டே பேசுங்க, கொஞ்சம் அது உங்களுடைய சூட்டை தணிக்கும். கெட்ட பிளான், இதை என்ன பண்ணலாம், இப்படி இருக்கு இந்த வீட்டை நாம வந்து நான் சரியாக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்துல இந்த ஒண்ணுமே செய்ய முடியல, அல்லது இந்த பணத்தை நம்ம இப்படி செலவழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான நீங்க எழுதி கொள்வது நல்லது. அப்பதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லைன்னா அன்னைக்கு தேதியில அதை சால்வ் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுட்டு இருப்போம், ஆனா மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு அதே ப்ராப்ளம் அடுத்த வாரமும் நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். சோ எந்த ஒரு இதுனாலும் இந்த மாதிரி நிறைய எங்ககிட்ட என்கிட்ட வந்து பேச வர்றானே லேடிஸ் சொல்லியிருக்காங்க, பேசுனா அதை பேசி ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாரு ஆண்டி, மறுபடியும் மறுபடியும் அதே காரியத்துக்கு தான், நான் ஒரு வாரம் கழிச்சு அதே காரியத்துக்கு தான் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்கிட்ட லேடிஸ் தான் ரொம்ப பேசுவாங்க, அதனால நான் சொல்றேன், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ப்ராப்ளம் ஒண்ணுதான். எதுவானாலும் ஒருவேளை படுக்கைக்கு போகும்போது உங்களுக்கு கோபம் தனியா கடவுதுன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு சாயங்காலம் ஒர்க்கிங் டே உங்களால உட்காந்து பேசவே முடியலன்னா அந்த வீக்கெண்ட்ல உட்காந்து அந்த வாரத்துல இந்த குறைவுகளை பற்றி பேசி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இது இனிமே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, நம்ம சந்தோஷம் போயிடுது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் இது வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆனாகும். ஸோ இதை வந்து கட்டாயமா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசின மாதிரி இந்த குழந்தைகள் தூக்கி எறியப்படணும். ஸோ உட்கார்ந்து பேசி ஒரு சொல்யூஷனுக்கு வரணும். இப்போ இந்த காரியத்தில் அவங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா வந்து கோஆப்ரேட் பண்ணி அதை சரி பண்ணாங்க. ஜெரி வந்து ஒரு சில காரியத்தில் வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னோட கூட சேர்ந்து நிற்கிறேன், இதை செய்யறேன் அதை செய்யறேன் செய்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு நல்ல மூடை தவிர ஒருத்தர் ஒருத்தர் சாடிட்டு இருக்கிறது வந்து சரி கிடையாது. ஸோ கான்ஃபிளிக்ஸ் தட் கம் ஃப்ரம் ஒன் சோர்சஸ் இன்னபிலிட்டி. அடுத்ததுக்கு போயிடுறேன். பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இன் லவ் இஸ் ஐடியலைசிங் த பர்சன், அக்செப்டிங் த ரியாலிட்டி. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க, உங்களுக்கு வர்ற பொண்ணு அப்படி இப்படி இருக்கணும், ஒன்னொன்னு காஃபி டேபிள்ல வந்து இருக்கணும், உங்க அம்மாவை அப்படி வந்து கவனிக்கணும் இப்படி வந்து கவனிக்கணும், ஆனா நேர் எதிராக இருந்தாங்கன்னா அக்செப்டிங் த ரியாலிட்டி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஐ லவ் யூ அந்த வார்த்தைகள் அடிக்கடி நம்ம வீடுகள்ல சொல்லப்படும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு அங்கங்க சும்மா நீங்க சொல்லி பாருங்களேன். அது வந்து ஒரு டானிக். பேரண்டிங்ல நிறைய டானிக் கொடுத்துருக்குறேன். இப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயும் இதை கொண்டு வாங்க. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒருவேளை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப தயக்கமா இருக்கும், ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி. பட் நம்முடைய இதயத்தின் ஆழத்துல நம்ம அதை எதிர்பார்க்கிறோம் இல்லையா. ஹஸ்பண்ட்ஸ் அப்படிதான், அவங்க வெளியே ஊருக்கு ஒரு வாரம் போயிட்டு வந்தாங்கன்னா எப்படி சமாளிச்ச அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐயோ நீங்க இல்லாம எனக்கு வந்து சமாளிக்கவே முடியலங்க, திணறிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம என்ன யோசிச்சு சொல்றேன், நம்ம படிச்சிருக்கோம், இப்ப வந்து வெளியெல்லாம் போறோம், எல்லாமே நமக்கு முடியும். என்ன நீங்க இல்லைன்னா என்ன, எல்லாத்தையும் நல்லா நானே கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சப்புன்னு ஆயிடுது. ரியல் லைஃப்ல ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழ்றோம் அப்படிங்கறது வந்து அங்கங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண நிறைய நேரம் மறந்துடும். சோ இன்னைக்கு நீங்க அதை யோசிச்சுக்கோங்க. கட்டாயமா நீ இல்லாம என்னால முடியாது, நீங்க இல்லாம என்னால முடியாது அப்படிங்கிற ஃபீலிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். அடுத்தது ஹர்ட் வந்து மூணாவது ஹர்ட் வந்து ஹர்ட் ஃபீலிங்ஸ் தட் ஆர் நோ ஒன்ஸ் ஃபால்ட், ரெண்டு பேருடைய தப்புமே இல்லை. இப்படி ஒரு சில நேரங்கள்ல ஹர்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இங்க இன்னொரு கப்பல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஜார்ஜ் அண்ட் மேரி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஒரு கப்பல். ஒரு நாள் ஜார்ஜ் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தா அவரு எதிர்பார்த்துட்டு வந்தது வீட்டுல வந்து மேரி இருப்பா, எப்பவுமே அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க, அதனால அவர் வந்து எதிர்பார்த்துட்டு வந்தாரு. ஆனா மேரி வீட்டுல இல்ல. அப்படி இல்ல அப்படின்னு ஒன்னா இவருக்குள்ள ஒரு சம் ஃபீலிங், ஒரு ஹார்ட். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் உட்காந்து பேப்பர் வச்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மேரி வந்தாங்க. மேரிக்கு வந்து ஹஸ்பண்டை பார்த்தோன்ன ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வந்துட்டீங்களா அப்படின்னா கேட்டப்போ இவர் வந்து ரொம்ப ஒன்றும் ஓப்பன் ஆகல. பிறகு நைட் சாப்பிடும் போதும் அவர் என்ன பண்ணாரு, சாப்பாடு தூக்கிக்கிட்டு டிவி முன்னால உட்காந்து சாப்பிட்டாரு. மேரி சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு இருக்கும் போதே அவர் போய் படுத்துட்டாரு. அப்போ இவளுக்கு ஏதோ தோணுச்சு, அவ போய் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, சங்கேலம் நான் வரும்போது நீ வீட்டுல இல்லையில, எனக்கு நான் வந்து அதை ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. இவ சொன்னா, நான் எங்க போனேன், நேற்று நீங்க வாங்கின ஷர்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக நான் பக்கத்து கடைக்கு போனேன் அப்படின்னு. அதை வந்து ரெண்டு பேரும் அப்ரப்டா அப்படியே முடிச்சுட்டாங்க. அப்படி முடிச்சுட்டு அவர் திரும்பி படுத்து தூங்கிட்டா, இவர் இவா போய் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ தப்பு பண்ணல. அவ கட்டாயம் 6 மணிக்கு அவர் வருவாரு, நீ வீட்டுல இருக்கணும்னு அவர் அவ சொல்லியிருக்கலாம் இல்ல. அவ வந்து வீட்டுல உள்ள ஒரு பொறுப்பான வேலையை செய்யறதுதான் போனா, ஷர்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருக்கான். சோ அவ மேல தப்பு இல்ல. இவர் வீட்டுக்கு வந்தாரு, இவரும் வந்து வேற ஒண்ணும் சொல்லல, ஆள் இல்ல அப்படின்னு அவளுக்கு அவருக்கு வந்து ஒரு அவர் அவளை சந்தேகப்பட்ட அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சம் ஃபீலிங், சம் ஹார்ட் ஃபீலிங் அவருக்குள்ள வந்துருச்சு. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணல, ஆனா அவங்க வந்து சால்வ் பண்ண தெரியாம ஒருத்தரை ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிட்டு நீ செய்தது ரைட்டா நான் செய்தது ரைட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட்டுக்கு போனதுனால அவங்களால வந்து அதை சால்வ் பண்ண முடியல. அப்போ என்ன செய்திருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அதை சால்விங் வரும்போது ஒருத்தரை வந்து இதுக்கு யாருமே நீ காரணம் இல்லப்பா, ஆனா எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள வந்தவுடனே வீடு காலியா இருந்தவொடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீலிங் அவர் சொல்லியிருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அவ வந்து டிஃபென்சிவ் சைடு கொஞ்சம், நான் ஓ ஷர்ட்டு தானையா மாத்த போனேன், என்னையே நீ வந்து இல்லைன்னு ஒன்னு லோன்லியா ஃபீல் பண்ணிட்டேன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லி அவ தன்னையே டிஃபெண்ட் பண்ணான். எப்போலாம் நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணணுங்கிற மோட்டிவ்க்கு நம்ம வர்றோமோ, ஒருத்தர் அக்யூசராகவும் ஒருத்தர் டிஃபெண்டராகவும் மாறும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அது அப்படி சொல்லாம நான் வந்து உடனே ஒருத்தர் இல்லைன்னு ஒன்னே எனக்கு நான் அப்செட் ஆயிட்டேன், என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டேட்மெண்ட், நான் அப்படி ஃபீல் பண்ணேன், நீ இல்லாததுனால அப்படிங்கறத விட்டுட்டு நான் வந்தப்போ எனக்கு வீடு காலியா இருந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப யோசிக்க வேண்டியது ஐ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். என்னைக்குமே நீ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல போடாதபடிக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம காரியங்களை வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணவே முடியல, அவங்களால அப்படியே பிளண்டா முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும். அந்த நைட் வந்து ஒரு வேதனையான ஒரு இரவு தான் இல்லையா. ராத்திரிக்குள்ள அவங்களால அதை சால்வ் பண்ண முடியாதனால அது எத்தனை நாளைக்கு கடந்தா போச்சா தெரியாது. இப்படி நம்ம வீடுகளையும் நடக்குது. சரி, சின்ன விஷயம், ஒருத்தரும் தப்பு இல்ல, புருஷன் மேலேயும் தப்பு இல்ல, பெஞ்சாய் மேலேயும் தப்பு இல்ல, ஆனா நம்ம சண்டை போட்டுட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு மாச கணக்குல கூட இருக்கிறோம் நம்ம வீடுகள்ல இல்லையா. இப்படி இப்படி இருக்கிற காரியங்கள் மாறணும். ஒருத்தரை வந்து அக்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அக்யூஸ் பண்ணா கூட நம்ம வந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ற நோக்கத்தோட பார்க்காம என்ன செய்யணும், சரி ஓகேப்பா இது நடந்துச்சு, நம்ம ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு சாயங்காலம் வேதனை, சரி அப்ப நம்ம எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை கொண்டு வர்றதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு முடியல. அப்படி நம்ம நிறைய நேரம் அப்ரப்டா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறோம், அது தப்பு. இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் நம்மளை சுதாரிச்சுக்கிட்டு, சரி வா எதுனால அப்படி எதுக்கு என்னவோ எனக்கு தெரியல எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு பேசி நான் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அடுத்தவங்க வந்து நம்ம ஈஸியா ஈல்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அக்யூஸ் பண்றத விட்டுற வேண்டியது மிக மிக அவசியம். அக்னாலேஜ் த ஹர்ட் டு யுவர் செல்ஃப். முதல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு ஹர்ட் வந்துருச்சு அப்படிங்கறத வந்து நம்ம உணரணும். நிறைய நேரம் அப்படியே அப்ரப்டா அந்த முகமே மாறிடும். எதுக்கு கோவப்பட்டிருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாயிரும். கம்யூனிகேட் பண்ண பழகுங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கூட இன்னைக்கு ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் மேரேஜ்ல. என்ன அசியூம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப அன்னைக்கு வந்து ஜார்ஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா அது வந்து பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். எம்பத்தைஸ் பண்ணுங்க. அவங்க நிலைமையில இருந்து ஓ வீட்டுக்குள்ள வரும்போது ஒய்ஃப் இல்லாததுனால நீங்க அப்செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு அவளுக்கு கேட்க தோணிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பீன் ஹீலிங் மோட், அதோட அது ஹீல் ஆயிரும். அந்த ஹார்ட்டை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆயிடும், இன்ஃபெக்ட் ஆகி அது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஹார்ட்டை நமக்கு வந்து உண்டாக்கும். அது ரொம்ப மோசமானது, ஆழமா போயிட்டே இருக்கும். அது இன்னும் ஒரு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அது வேற மாதிரி வெடிக்கும். ஸோ உடனே உடனே ரெசல்யூஷன் ரொம்ப அவசியம். அதை உடனே அதை ஆச்சு ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு மனசு வரணும். கடைசியாக அதை சொல்றேன், நம்ம உடனே நம்ம ஜோம் பண்ணி அந்த ஹீலிங்கை வந்து ஆற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த கன்ஃபன்டேஷனும் கான்ஃப்ளிக்ட்டும் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நீ ஏன் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருந்த, நீ ஏன் வெளியே போன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சண்டை போடுறதுக்காக இல்லை, ரெண்டு பேரும் எதிர்கட்சிகள்ல ஒரே கட்சியிலிருந்து நம்மளுடைய உறவை பலப்படுத்துறதுக்கு தான் இந்த காரியங்களை நம்ம பயன்படுத்திக்கிடணும். நம்ம வந்து எனிமீஸே கிடையாது. லவர்ஸ் ட்ரைங் டு ரிசால்வ் இஷ்யூஸ் த சர்ஃபேஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். எப்பப்போலாம் அந்த மேல மேல் டாப்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதோ அதை உடனே உடனே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க செய்து பாருங்க, ஒன் மந்த்க்குள்ள நீங்க எப்படி க்ளோஸ் ஆகுறீங்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகே, அசம்ஷன் வந்து ஃபேமிலி லைஃப்ல இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அசம்ஷனே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உடனே அதுல அவர் கொடுத்துருந்ததுல கொடுக்குறாரு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், இதனாலயா அதனாலயா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் ஆன்சர்லாம் அப்படி கட்டு கட்டுன்னு வருது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டு பேருமே ஹஸ்பண்டா ஒய்ஃபா இன்னைக்கு அட்டன் பண்றவங்க ரொம்ப பிளஸ்ட். ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாது. நாமவே சொல்லலாம், இப்படி நடந்தது எனக்கு பிடிக்கல, நான் இப்படி எதிர்பார்த்தேன். அப்படி பேச பழகணும்னா நிறைய கான்ஃபிளிக்ஸ் நம்ம வந்து ஈஸியா ரிசால்வ் பண்ணலாம். சோ எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு நிக்கிறோம். அசியூம் பண்ணிட்டே இவங்க இப்படி நினைச்சிருப்பாங்களோ, இவா இப்படி நினைச்சுக்கிட்டு தான் இப்படி சொன்னாலோ அப்படின்னு நம்ம பேசும்போதுதான் நிறைய காரியங்கள் வந்து நம்ம நம்ம கைகளுக்கு மேல போறத நம்ம பார்க்க முடியும். லவர்ஸ் ட்ரைங் டு ரிசால்வ் இஷ்யூஸ் தட் சர்ஃபேஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். இன்னைக்குல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்றும் மேல வர 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 நம்ம அதை வந்து ரிசால்வ் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுக்கு பிறகு வராது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு மேல வராது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெர்ஃபெக்ட் ஆயிரும். நம்மளால வந்து ஓகே என் ஹஸ்பண்ட் இதை தான் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு ஒரு ஒய்ஃபால நினைக்க முடியும். அது மாதிரி ஒரு ஹஸ்பண்டும் இப்படிதான் என் ஒய்ஃபு எதிர்பார்க்கறா அப்படிங்கறத வந்து திட்டவட்டமா கரெக்டா அசியூம் பண்ண முடியும். அசியூம் அசம்ஷன் சொல்ல முடியாது, அது அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி. இந்த லெவல்லாம் மாறாம 20 வருஷம் ஆனாலும் நம்ம இன்னும் அதே போராட்டத்தையே உட்கார்ந்துருப்போம் சொன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து என்னத்தை கத்துக்க முடியும் இல்லையா. சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னும் அதே லெவல்ல தான் இருக்கேன், 15 வருஷம் ஆயிடுச்சு அல்லது 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, அன்னைக்கு மாதிரிதான் நாங்க இன்னைக்கும் சளி சளின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தேவன் நமக்கு உதவி செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கார். 6 kinds of confidence. நாலாவது வந்து கான்ஃபிளிக்டிங் டிசையர்ஸ். நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஆசைகள் எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில பிரச்சனையா கொண்டு வருது. வேற வேற யூ ஹாவ் டூ பீப்புள் யூ வில் ஹாவ் கான்ஃபிளிக்டிங் டிசையர்ஸ். இந்த பிக்சர்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தண்டு வலிக்கிறோம் இல்லையா, வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒருத்தருக்கு வந்து ஒரு பணம் வருது, ஒரு ஏதோ ஒரு போனஸ் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு, இத வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வந்து வெக்கேஷனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மனைவி என்ன நினைப்பா, இதை நகைக்கடைக்கு கொண்டு போனா எனக்கு ஒரு வளையல் வாங்கி வச்சுக்கலாமே நினைப்பாங்க இல்லையா. ஒரு ஒரு சில நாட்கள்ல வந்து ஹஸ்பண்ட் வெளியே போகணும்னு நினைக்கும் போது ஒய்ஃப் என்ன சொல்வா, இப்ப சாம வீட்லயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம்னும் யங் கப்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு சைல்டு தான் இருக்கு, நான் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்வா, ஹஸ்பண்ட் சொல்லுவார் போதும் போது ஒன்ன வளர்த்தாலே நல்லா இருக்கும். சின்ன விஷயங்கள்ல தொடங்கி பெரிய விஷயங்கள் வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்தா நிச்சயமா ரெண்டு வித்தியாசமான ஒப்பீனியன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்டிங் டிசையர்ஸ், நம்முடைய எண்ணங்கள் மனதர்களுடைய மனதில் வர்றது வந்து நமக்கு வித்தியாச வித்தியாசமான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம அதை எப்படி வந்து டீல் பண்ணணும், கிவ் அண்ட் டேக் பாலிசிக்குள்ள நம்ம வரணும். டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்சஸ் வரலாம் பேசலாம், ஆனால் அதை வந்து நெகோஷியேட் பண்ணணும். நான் இப்படிதான்ப்பா நினைக்கிறேன், இதனால இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கணும். நிறைய இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லாம அது வந்து ஒரு முட்டுக்கட்டையா நின்று போகுது, அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு 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 இடத்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு புது வீடு கட்டியிருந்தாங்க அந்த கப்பிள்ஸ், அதனால அந்த வீட்டை போய் நான் பார்க்க போனேன். அங்கிள் நான் எல்லாருமே தான் போனோம், போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. பிறகு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்பவும் நாங்கள் அந்த சிட்டிக்கு போகும்போது அந்த வீட்டை பார்க்க போனோம், அவங்கள பார்க்க போனோம், வீட்டை பார்க்க போகல, வீட்டில் உள்ள ஆட்களை பார்க்க போனோம். அப்போ அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஜன்னல் பக்கம் நிறைய கிராக்கு, வாசல்ல கொஞ்சம் கிராக்கு, அது மெயின்டைனே பண்ணாம ரொம்ப பரிதாபமா இருந்தது. அப்போ நான் அந்த லேடிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதனால எங்களால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியல, அதனால அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இது ரொம்ப உண்மை, எல்லா வீடுகளையும் உண்டு. நாங்க ரெண்டு பேரும் ஊழியக்காரங்க, டைத்தை வந்து எப்படி பிரிக்கிறதுங்கிறதுனா ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வரும், நான் எங்கெங்கே கொடுக்கணுமே அவங்க இன்னும் வேற 4-5 பேர் சொல்லுவாங்க, இப்படியே ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுவோம், அப்புறம் அப்படியே வச்சுட்டு போயிடுவோம், சால்வ் பண்ண மாட்டோம், போயிடுவோம். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து சரி ரெண்டு பேராலையும் ஒரு காமன் கிரவுண்டுக்கு வர முடியல, அப்போ இந்த அமௌண்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணி நீ யார் யாருக்கும் அனுப்பணுமோ அனுப்பி, நான் யார் யாருக்கும் அனுப்பணுமோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ எப்போதுமே இது வந்து நல்ல முடிவா கட்ட முடிவா நான் சொல்ல வரல, ஆன்டி ஆன்டி அங்கிளும் வந்து இதென்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. ஒரு முடிவுக்கு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே போக முடியாம முட்டுக்கட்டையா வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, அந்த குடும்பம் அப்படியே ஸ்டில் ஆயிடும். ஸோ வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேர்ட்டையும் உண்டு. இங்கேயும் ஒரு கப்பலை பற்றி உங்களுக்கு நான் சொல்றேன். ஜோ அண்ட் சூசன் ஒரு கப்பல் இருந்தாங்க. ஹாலிடே ஸ்பெண்ட் பண்றதுல ரெண்டு பேருக்கும் பயங்கர வித்தியாசம். ஜோ என்ன நினைச்சாருன்னா 5 நாள் வேலை செய்யறோம், 6வது நாள் வந்து அப்படியே சும்மா வீட்டில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டிவி பாக்குறது, கொஞ்ச நேரம் ஒரு கேம் விளையாடுறது, மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குறது, இப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு, அப்படிதான் செய்தாரு. ஆனா அவரு ஒய்ஃப் சூசனுக்கு என்ன என்னன்னா, ஐயோ லீவ் நாள்னா நம்ம சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு வேலையை எடுத்து போட்டுட்டு, ஒரு வேலை ஒரு செல்ஃபா எடுக்கிறதோ அல்லது பின்னால கார்டனிங் பண்றதோ ஏதாவது எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாள். அப்போ அவ அப்படி செய்யும் போது அவ என்ன நினைச்சானா, தூங்கிட்டு இருக்க மனுஷனை பார்த்து, சரி இந்த மனுஷன் என்ன இப்படி தூங்குறாரு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவ நினைச்சா. அவ என்ன மாரலைஸ் பண்ணா அப்படின்னா, மனுஷர்கள் வந்து வீட்டுல சும்மா இருக்க கூடாது, எந்த நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சா, என்ன நீங்க இப்படி தூங்குறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, என்ன நான் ரிலாக்ஸ் பண்றேன், வாரத்துல ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்குது, நான் வந்து ரிலாக்ஸ் பண்றதுல என்ன தப்பு, இப்ப இதுக்கு வந்து ஒரு சண்டை. என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா, இதுல வந்து ரெண்டு பேர் பக்கத்துலயும் தப்பு கிடையாது, அவங்கவுங்க அவங்கவுங்க செய்யற காரியத்தை மாரலைஸ் பண்றாங்க, இது கரெக்ட் இது தப்பு, தூங்குறது தப்பு, வேலை செய்யறது சரின்னு சொல்லி ஒய்ஃப் சூசன் நினைக்கிறான். ஆனா அப்படி கிடையாது, மாரலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கலாம், அதை வந்து அக்செப்ட் பண்ணி கொடுற பக்குவம் வந்து ஃபேமிலியில வேணும். ஃபேமிலியில நீங்க பாத்தீங்கன்னா, முத ஆண்டவர் படைச்ச படைப்புலயே ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவங்க, ஆண் வித்தியாசமா யோசிப்பான், பெண்ணு வித்தியாசமா யோசிப்பான். இந்த மாதிரி மாரலைஸ் பண்ணுறக்கூடிய காரியங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும், அதன்படி நம்ம இருக்கும்போது ஓகே லெட் இட் பி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஒய்ஃபுக்கும் மனசு வரணும், ஹஸ்பண்டுக்கும் மனசு வரணும். சரி நான் வேலையே செஞ்சுட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் வேலை செய்யறேன், அவர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறது வந்து தப்பு, அவர் தூங்குறத நீ தப்புன்னு சொல்றது தப்பு. சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை மாதிரி ஒவ்வொரு சின்ன இடத்தையும் பாத்துக்கோங்க. ஒருவேளை டேபிள்ல உட்காரும் போது டேபிள் மேனர்ஸ்ல கூட ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். அதை சால்வ் பண்ணி ரெண்டு பேருக்கும் காமன் கிரவுண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணுமே தவிர, நீ செய்யறதெல்லாம் தப்பு நான் செய்யறதெல்லாம் ரைட்டு அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. எப்படியாவது ஆர்கியூ பண்ணி கடைசியில நான் சொல்றதா சரின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, நான் செய்யறதா சரின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவரவர்களுடைய விருப்பங்களை, அவங்கவுங்களுடைய டிசைர்ஸ, அவங்கவுங்களுடைய மென்டாலிட்டி படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்பு. பாவம் செய்யும் போதுதான் நம்ம வந்து யோசிக்கணும், சிகரெட் குடிக்கிறாரு அல்லது ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம அங்க பேசலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து விட்டு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். அது மாதிரி ஹாலிடேக்கு டூர் போகணும்னா எங்க போலாம் அப்படிங்கறதுல பிரச்சனை, கார் வாங்கலாம்னா எப்படி கார் வாங்கலாம் அப்படிங்கறதுல பிரச்சனை. இங்க ஒண்ணு கத்துக்கணும், பிலிப்பியர் 2:3-4 இப்படி இருக்குது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவார்கள், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இங்க என்ன நம்ம கத்துக்கணும், என்னுடைய பார்ட்னருடைய டிசைர் என்னவோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கொடுத்துட்டோம்னா ரொம்ப சால்வ் பண்றது ஈஸி. ஆனா அதுக்காக எப்போதுமே வந்து ஒருத்தர் தான் தாழ்ந்து போகணும், ஒருத்தர் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் சொல்லலை. இன்னைக்கு ஓகேப்பா நீங்க எப்படி சொல்றீங்களா, பீச்சுக்கு போகலாமா மாலுக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு, மாலுக்கு போகணும்னு சொல்லி ஒய்ஃப் நினைக்கிறா. ஆனா ஆர்கியூமெண்ட் வரும்போது சரி வாங்க பீச்சுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து சந்தோஷமா முறுமுறுத்துக்கிட்டுல, இன்னைக்கு நீங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்றீங்க பீச்சுக்கு போறேன், இன்னொரு நாள் நம்ம வந்து ஒரு காரியத்தை டிசைட் பண்ணும் போது நான் சொல்றதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வரணும். அதுக்காக கவுண்ட் பண்ணி நீ 4 விட்டு கொடுத்துருக்க, நான் 2 விட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாசத்துல, அப்ப அடுத்த மாசத்துல வந்து இதே இந்த கணக்கையும் சேர்த்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. கணக்கு பாக்குறது இல்ல குடும்பம் இல்லையா, விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம முந்தி கொள்ளணும். இன்னைக்கு அவர் சொல்றபடி செய்யலாம், நாளைக்கு நான் சொல்றபடி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வர வேண்டியது மிக மிக அவசியம். அதான் நாங்க சொன்னேன் கண்ட்ரோலிங் இங்க வரக்கூடாது. கண்ட்ரோலிங்னா நான் சொல்றதுதான் செய்யணும், நான் எங்க போகணும்னு சொல்லணும்னா அங்கதான் போகணும், இந்த பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லணும் அப்படிதான் செலவழிக்கணும் அப்படின்னு இல்ல. ஓகே உங்களுக்கு இதான் பிடிக்குதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது காரியங்கள் ரொம்ப ஸ்மூத்தா போகிறத நம்ம யோசிக்க முடியும். இங்கேயும் அது மறுபடியும் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன், என்னுடைய சாய்ஸ், ஐ சாய்ஸ், நான் சொல்றது தான் அப்படிங்கிறது இல்லாம உய் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள நம்ம நிறைய காரியங்கள், எனக்கு இது பிடிக்காது அவர் சொன்னாரு அப்படிங்கறது வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய டிவி வாங்கி வச்சிருப்பாங்க, நம்ம ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னா, ஐயோ போங்க எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு சின்னதெல்லாம் பார்க்க இஷ்டம், ஆனா எங்க வீட்டுக்காருக்குதான் அவருக்காக வாங்கி வச்சிருக்கான். அந்த வெறுப்போட அந்த சலிப்போட அல்ல, உயின்னு சொல்லி ஓன் பண்ணுவதற்கு நமக்கு மனசு வரும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டூரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒருவேளை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் அதை சரி பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி மனதார நம்ம வந்து உய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம வரணும். ஒருத்தரை ஒருத்தர் நிர்பந்திக்கவும் கூடாது, திணிக்கவும் கூடாது. இதை நான் சொல்லிட்டே இப்படிதான் செய்யணும், இப்போ இப்படிதான் போக போறோம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு போக போறோம், முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும், இது நிர்பந்தம் அப்படி இல்லாம ஓகே சரி நான் இங்க போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அவங்க வீட்டுக்கு மேல போகணும்னு நினைக்கிறியா, உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா, ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றது தாராளமான பண்ணை. இந்த மாதிரி வீடுகள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுனால எதுலையுமே நம்ம குறைவுபட்டு போக மாட்டோம். இந்த சின்ன சின்ன காரியங்களை வாழை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லாம எந்த நாளும் ஒரு கசப்பு, ஒரு வேதனை அந்த மாதிரிதான் இருக்கிறோம். சோ நம்ம வீடு குட்டி பரலோகமாக மாறணும்னா சின்ன சின்ன உரசல்களை வந்து இன்னைக்கு சரி பண்ணி கொள்றது ரொம்ப நல்லது. டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகள் அப்படின்னு வரும்போது இந்த ஆசைகள் குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி வராமலும் நம்ம பார்த்துக்கணும். எந்த ஆசையாக இருந்தாலும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கு பாதகமாக வரக்கூடிய ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்ப இது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க வேண்டியது கொடுக்க வேண்டியது அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், தப்பே கிடையாது. ஆனா ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை வருது. முதல்ல ஒண்ணும் இல்லை, தினம் 1/2 மணி நேரம் போய் விளையாடிட்டு வராதா ஓகே, ஆனா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 கடைசியில வீட்டு கொடுக்குற நேரமே இல்லாம கிடைக்கிற நேரமெல்லாம் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடுவேன், நான் காலையில இருந்துச்சா கிரவுண்டுக்கு போயிடுவேன், சாயங்காலம் இருந்துச்சா கிரவுண்டுக்கு போயிடும் தப்பு. அதே மாதிரிதான் சர்ச்சில் போய் கிடக்கிறது, சர்ச்சில் போய் கிடக்கிறது வந்து நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவதற்கு கிடையாது. அது ஃபேமிலியை பாதிக்காத வரைக்கும் அது நல்ல காரியம், ஃபேமிலிய கவனிக்காம நான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருப்பேன், நீங்க உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க அங்க உட்காந்துருந்தீங்கன்னா அது தப்பு. நம்மளுடைய டிசைர்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபேமிலி. ஃபேமிலியை பாதிக்கக்கூடிய எந்த காரியமும் உள்ளுக்குள்ள வராதபடி நம்ம ஜாக்கிரதையா அங்கங்க எடுத்துப்படணும். இப்போ ஒய்ஃப் வந்து நான் குயர்ல இருக்கணுங்கிறா, குயர் வந்து சர்ச்சுக்கு பிறகு 12 மணி வரைக்கும் குயர் ப்ராக்டிஸ்க்கு இருக்கணும். அப்போ ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் மட்டும் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா. அப்போ இவங்க 12 மணிக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத பார்த்து, அப்போ அது ஃபேமிலியுடைய சிச்சுவேஷனே பாதிக்கப்படும்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது. போய் ஆன்டி என்னமோ சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிடாதீங்க, தைரியமா சொல்லுங்க. குடும்பத்தை பாதிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் யோசித்து தான் எடுக்கணும். அதே மாதிரிதான் எந்த விஷயத்தையும், ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும், ஒரு பொசிஷனா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை பாதிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் நம்ம அதை வந்து செய்யாம இருக்கிறது நல்லது. இப்போ ஒய்ஃப் வந்து பிஹெச்டி படிக்கணும்னு சொல்றாங்க, வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை இருக்காங்க. ஹஸ்பண்ட் சொல்றாரு, இப்போ நீ படிச்சேன்னா பிள்ளைகளை நீ கவனிக்க முடியாது, ஓகே கொஞ்சம் பிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது எப்படி, நான் அது எப்படியோ என் வாழ்க்கையில நான் படிச்சு தான் ஆகணும்னு நான் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டேன், நான் படிச்சு தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது தப்பு. அதை கொஞ்சம் பின்னால போடலாம், ஒரு 3 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகள் கொஞ்சம் பெருசான பிறகு நான் படிக்கிறேன்னு சொல்லலாம். என்ன பாயிண்ட்ங்கிறது வந்து நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலயோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு இடையிலயோ உள்ளக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நான் நினைச்சேன் நான் இதைதான் என் வாழ்க்கையில நான் குறிக்கோளா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது தப்பு. மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய சாக்ரிஃபைஸை எதிர்பார்க்குது. நமக்குள்ள வந்து அவாய்ட் மாரலைசிங் மாத்திரம் இல்ல, கடைசி பாயிண்ட் பாருங்க, மீட் யுவர் ஸ்பௌசஸ் டிசையர் பிஃபோர் யூ மீட் யுவர் ஓன். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து, ஓகே, ஃபேமிலியில் உள்ள காரியங்களில் ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்லையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ஃபேமிலி, ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ஃபேமிலி. எந்த காரியமும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நான் 1 மாசம் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு மனைவி அடம்பிடிச்சான்னா தப்பு. பிள்ளையும் புருஷனும் அஃபெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேற மாதிரி பிளான் பண்ணணும், ஞானமாக பண்ணணும். அதை அந்த விஷயத்தில் வந்து நான் நினைச்சதுதான் நடக்கணும், நீ நினைச்சதான் நடக்கணும்னு சொல்லி நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ள அமைதி போயிடும். அடுத்தது டிசைர்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் வெர்சஸ், ஓகே இதையும் சேர்த்து அங்கேயே நான் பேசிட்டேன், டிசைர்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் வெர்சஸ் த நீட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுடைய ஆசைகள் அடுத்தவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது குடும்ப உறவுகள், அதான் இப்ப நான் இந்த ஸ்லைடை பார்க்காமலே நான் பேசியிருக்கேன். அதுதான் எல்லா டிசிஷன்லயும் நிறைய நேரம் நான் ஃபேமிலிஸுடைய டிசிஷனை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், எப்படி இப்படி ஒரு டிசிஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்க, டியூஷன் எடுப்பாங்க, டியூஷன் டியூஷன் டியூஷன், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நேராக டியூஷனில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் டியூஷன் தான். அப்போ மனைவியை கவனிக்கவோ பிள்ளையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவோ நேரமே இருக்காது. முதல்ல வந்து டியூஷன் ஃபீஸ் நிறையா வருதுங்கிறதுனால ஒய்ஃபு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகவே இருந்திருப்பா, ஆஹா பணம் கிடைக்குதுன்னு சொல்லி. ஆனால் நாளாக அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் வீட்டில் தெரியும் போது, அவங்க விழித்து கொள்ளும் போது இது ரொம்ப லாங்காக போயிருக்கும். அதுக்கு பிறகு அவரால் அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு. ஸோ முதலாவதே நம்ம ப்ரையாரிட்டி திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள வந்தா பிறகு திருமண உறவு, குடும்ப உறவு அப்படிங்கிறது வந்து எந்த நிலையிலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும், கணவனும் ஜாக்கிரதையா இருக்கணும், மனைவியும் ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் வந்து பொசிஷனை மட்டும்தான் பார்க்கும், இவங்க இவ்வளவு படிச்சுட்டாங்க, கல்யாணம் கட்டிட்டு இவங்க அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அந்த டிகிரி வந்துட்டாங்க, இந்த டிகிரி வாங்கிட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பெருமையா சொல்றத நான் பார்க்கேன். என் மனசுக்குள்ள தோணும், இவ்வளவு பக்கம் ஒரு பக்கம் அகடமிக் சைட்ல சைன் பண்ணாங்கன்னா அடுத்த சைட்ல அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். எத்தனை பிள்ளைகள்கிட்ட அதை சொல்றாங்க, அந்த காலத்துல எங்க அம்மா உட்கார்ந்துட்டே இருந்தாங்க, எங்க அப்பா இது பண்ணிட்டே இருந்தாரு, அதனால நாங்க வந்து கவனிப்பாரற்று வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த குறை இல்லாதபடிக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியும். உறவு பாதிக்கப்படாதபடிக்கு, திருமணத்துல உள்ள நம்மளுடைய கடமைகள் மாறாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். Marriage means giving up some individual rights for the sake of the marriage. ஆனா ஒரே ஆளுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒய்ஃப் மட்டும்தான் படிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு படிக்கலாம், கொஞ்சம் பிள்ளைகள் பெருசான பிறகு அவங்க வேலையை அவங்களே செய்ய ஆரம்பிச்ச பிறகு படிக்கலாம், தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஆனா சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர் சைட்லயும், கணவனும் ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்ப வெளியே போறது பழக்கம்னா இப்ப ஆஃப்டர் மேரேஜ் அதை பண்ண முடியாது இல்லையா. நிறைய ஊழியம் ஊழியமும் சரி செகுலர் ஜாபும் சரி எல்லாத்துலயுமே வந்து நம்ம அந்த பாதிப்பு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாம பாத்துக்கணும். கீப் இட் இன் பேலன்ஸ். எல்லாத்துலயும் இருக்கவே கூடாதுன்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேலன்ஸ்டா இருக்கணும். அதை இங்க எப்படி ஈடுகட்ட போறீங்கிறதுல கரெக்டா இருக்கும். மேக் ஷுர் தட் த மேரேஜ் கெட் சர்வ்டு ஃபர்ஸ்ட். முதலாவது என் குடும்பம் பாதிக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. கேட்டீங்கன்னா இதான் ரீசன் சொல்றாங்க, நான் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறேன்னா என் ஃபேமிலி சஃபர் ஆகும், என் பிள்ளைங்களை வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், ஒய்ஃப் அங்க கூட்டிட்டு போகணும், இதெல்லாம் இருக்குது. அதனால எனக்கு இதே இதுலயே இந்த லெவல்லே நான் இருந்துட்டு போறேன். அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? ஒரே ஆபீஸ்ல நமக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் நமக்கு மேல போயிருப்பாங்க, சுப்பீரியரா போயிருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை விட முக்கியம் என் குடும்பம், என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ப்ரொமோஷனை வேண்டாம் எழுதி கொடுத்துருக்குற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எது எப்படி வேணாலும் போகட்டும், என்னுடைய ஆசை நான் வந்து இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கறத அப்படின்னு நம்ம ஓடும்போது மற்ற காரியங்கள் குடும்பத்துல பாதிக்கப்படுறத நம்ம வந்து சரியாக கவனமாக இருந்து கையாள வேண்டியது மிக மிக அவசியம். நோன் வெர்சஸ் அன்னோன் ப்ராப்ளம். ஒரு சில சமயங்கள்ல நமக்கு தெரிந்து ஒரு சில சமயங்கள் தெரியாத ப்ராப்ளமுங்கள் கூட நம்ம கிட்ட இருக்குது. ரெண்டு பேர் ஒன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் இப்ப என்கிட்ட இருக்கிற நிறைய குறைகள் எனக்கு தெரியாது, ஆனா என் ஹஸ்பண்டால சொல்ல முடியும். நல்லா பார்க்க யோசித்து பாருங்க, நம்ம வந்து நம்மளை குறித்து நல்லாவே தான் நினைப்போம், ஆனா நம்மளோட பழகுற நம்மளுடைய ஹஸ்பண்ட் இப்போ வேலை செய்யற ஸ்தலத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்குவோம், ஆபீஸ்ல ஒரு மாஸ்க் போட்டிருப்போம், சர்ச்சில் ஒரு மாஸ்க் போட்டிருப்போம், அங்கெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வரும்போது ஒருத்தருடைய பலவீனங்களை அடுத்தவங்க வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை வந்து சுட்டி காட்டுற விதம் வித்தியாசமா இருக்கணும். எப்பா உன்னால இது முடியலப்பா, இதை கொஞ்சம் நீ இப்படி மாத்திக்கோ அப்படின்னு அவங்க சொல்லும் போது டினை பண்ணாம, அப்படிலாம் கிடையாது நான் அப்படிலாம் செய்யல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்தி கொள்ளாம அதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா பிளாக் ஸ்பாட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இன்னைக்கு கேட்டு பாருங்க உட்காந்து, எப்பா என்கிட்ட என்ன பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கேளுங்க. சொன்னா கோபம் வரக்கூடாது. கோபம் வந்துட்டு ஆஹா அப்படிலாம் கிடையாது, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நம்ம முன்னேற முடியாது. நம்ம முன்னேறணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓஹோ அப்படியா, அப்ப நான் இப்படி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன குறையவும் நம்ம சரிப்படுத்திக்கணும்னா நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நம்ம நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் நம்ம முன்னேற முடியும். ஆனா சொல்லுகிற விதம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, யூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, நாக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துல உங்களால வந்து சரியா செய்ய முடியலப்பா, இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏமா உன்னால இது வந்து நீ நல்லா சமைக்கிற எல்லாம் பண்ற, ஆனா உன்னால டைனிங் டேபிள்ல வந்து நீட்டா வைக்க முடியல, அது உன்னுடைய பலவீனம் அப்படி சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். உன்னால சீக்கிரமா பரப்பிட முடியல, அது உன்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆமா இல்ல அப்ப அடுத்த தடவை நான் வந்து இதை வித்தியாசமா பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியம். இது ரொம்ப கடினமான காரியம் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன், பட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வி கேன் இம்ப்ரூவ். சரியா, டீலிங் வித் கான்ஃபிளிக்ஸ் இன் மேரேஜ், திருமணத்துல எப்படி கான்ஃபிளிக்ஸ் நம்ம டீல் பண்றது, கிறிஸ்டியன் வே ஆஃப் டீலிங் த கான்ஃபிளிக்ஸ், அப்பாலஜி மன்னிப்பு கேட்கறது மிக முக்கியம். ஏ யூஸ்ஃபுல் டிப், இட் இஸ் நெவர் எனஃப் டு சே ஐம் சாரி, ஐம் சாரி பிளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்கணும். சாரி அப்படின்னு சொல்றது இப்ப ரொம்ப ஸ்டைலான வார்த்தை இல்லையா? இப்படி சாரின்னு சொல்லும் போது அந்த கண்ட்ரோல் வந்து அடுத்தவங்க கிட்ட போகுது, அடுத்தவங்க வந்து உடனே சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம, அல்லது நானும் தப்பு பண்ணிட்டேன் நீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர அதெல்லாம் ஒண்ணு முடியாது அப்படிலாம் பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும் தப்பு. ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் மை பார்ட் இன் திஸ். ஆர்கியூமெண்ட்டுக்குன்னு போயிட்டோம்னா ரெண்டு பேரும் ஒரு லிமிட்டை தாண்டி இருப்போம் இல்லையா? சோ ஒருத்தர் சாரி கேட்டாங்கன்னா அடுத்தவங்களும் ஆமா சாரி நீ என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்ல காரியம். Forgiveness, a process that requires action by both the persons. ரெண்டு பேர் சைட்லயும் வரணும். இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி ஒரு மாதிரி வேத்து விருத்து ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? அந்த அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள போகாம நம்மளை தடுக்கிற ஒரு சில காரியங்களை வேகமா பாத்துருங்க. நம்மளுடைய பெருமை, கோபம், ரிசெட்மெண்ட், வின்னிங் த ஆர்குமெண்ட், நான் பேசுறதுதான் கடைசி வார்த்தை, நான் தான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஃபர்கிவ்னஸ்க்குள்ள போக முடியா விடாம நம்மளை தடுக்கும். ப்ரூவிங் யூஆர் ரைட் அண்ட் அதர் நெகட்டிவ் ஆட்டிடியூட் கெட் இன் த வே ஆஃப் ரெக்கன்சிலேஷன். நான் தான் ரைட்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா ரெக்கன்சிலேஷனுக்கே நம்ம போகவே மாட்டோம். என்னைக்கு பரவாயில்ல, ஓகே நம்மளை குற்றப்படுத்தியே முடிக்கட்டுமே, பரவாயில்ல எனக்கு வேண்டியது ரெக்கன்சிலேஷன், ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. அந்த நிலைமைக்கு நம்மளை தாழ்த்துறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யணும். இப்படி ஹார்ட் முடிஞ்ச உடனே, ஒரு கான்ஃபிளிக் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் இருதயமே, நான் ஒரு ஆத்தர் எழுதுறாரு, ஒரு கான்ஃபிளிக் அப்படின்னா அது வந்து ஒரு டெத் பெட் தான், செத்துதான் பிழைக்கிறோம். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பீக்ல போகும்போது இப்படிலாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அளவுக்கு நம்ம போக வேண்டியது வரும். ஆனா அதனுடைய கடைசியில கொந்தளிப்போட அதை அமர்த்தி எழும்பி போகாம ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து இந்த ஹர்ட்டை மறக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், படுக்கைக்கு போகும் முன்பதாக உங்கள் கோபம் தனியே கடவுள். He should be the center of our life. Use I statement instead of you. அதையோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கட்டாயம் ஆண்டவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஸ்ட்ரைக் எ வின் வின் சொல்யூஷன். வின் வின் சொல்யூஷன் முதலாக கொடுத்தேன் உங்களுக்கு, மறுபடி ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். மோர் கிரியேட்டிவ் இன் திங்கிங் அப் சொல்யூஷன், சொல்யூஷன்ஸ்க்காக இன்னைக்கு யோசிங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் போன பாதையிலே போகாம வித்தியாசமா பாருங்க, கம்யூனிகேஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் பீப்புள் மேல சாடாம, ஒய்ஃப் மேல சாடாம, ஹஸ்பண்ட் மேல சாடாம, எது நம்ம வீட்டுல பிரச்சனையா இருக்கோ அதை பத்தி யோசித்து ஒரு சில டிசிஷன் எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய நீட்ஸ் வந்து அதுல எதுனால அப்படிங்கிற அந்த நீட் வந்து அதுல மெட் ஆகணும். ஃபீலிங் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல உள்ள மதிப்பு ஒருத்தருக்கு குறையக்கூடாது. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்ல போய் நம்ம வெளியே வரும்போது நிச்சயமா நம்ம வந்து டீப்பரா நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடைசியா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். எ மேரேஜ் இஸ் ஒன்லி அஸ் ஸ்ட்ராங் அஸ் வாட் இட் காஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட். இதுக்கு வேதத்துல இருந்து ஒரு வசனம் சொல்லியிருக்குது, மத்தையில சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வந்து முத்துக்களை பார்த்த ஒரு வியாபாரியா, முத்த பார்த்துட்டு என்ன பண்ணானா, தனக்குள்ளான எல்லாவற்றையும் போய் விட்டு அதை கொள்ளணும்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். மத்தேயு 13:45-46 லைக் த மேன் ஹூ சோல்ட் ஆல் ஹி ஹேட். அத மாதிரி நமக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து எப்படியாவது என் மேரேஜ் வந்து நல்லபடியா இருக்கணும், என் மேரேஜ் வந்து ஆண்டவருக்கு முன்பாக அது வந்து ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். மறுபடியும் முதல்ல வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதுக்காக நான் அந்த வியாபாரியை போல எனக்குள்ள எல்லாம் என்னுடைய ஈகோ, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், என்னால எல்லாம் இது முடியாது, அந்த நான் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து சுயம் மறித்து ஆண்டவருடைய கிருபையில தேவ பலத்தினால புது மனுஷராக நம்ம எழும்பும் போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், நம்மளுடைய குடும்பம் குட்டி பரலோகமாக மாறும். கண்களை முடிஞ்சோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வரக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட்ஸை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்தீர். அவியானவர் எங்களுடைய பலவீனங்களை நீர் சுட்டி காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் தாரு சுவாமி. எந்த காரியத்தை எங்களோடு கூட நீர் சுட்டி காட்டியிருக்கிறீரோ அதை இந்த நாளில் தானே நாங்கள் சரி செய்து எங்கள் உறவுகளை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு பலம் தரும்படியாக செபிக்கிறோம். எந்த நிலையில இருந்தாலும் செத்து போயிடுச்சு இனிமே அதுக்கு உயிரே கிடையாதுன்னு நினைச்சா கூட தேவன் இன்னைக்கு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் இழக்க அந்த வியாபாரி ஆயத்தமா இருந்தது போல இன்னைக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களோடு கூட பேசும், தொடர்ந்து பேசும். இப்படியே நாங்க மூடி வச்சுட்டு போக கூடாது. எங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. எதை இன்னும் விட்டு கொடுக்க முடியாம கையை இறுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும் அதை இன்னைக்கு விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி உங்களுடைய ஆல்டர்ல உங்களுடைய பலிபீடத்துல எங்களுடைய திருமணத்தை வைக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை வைக்கிறோம், எங்களுடைய திருமண வாழ்க்கையை வைக்கிறோம். ஆண்டவரே உயிர்ப்பி தரணும், புதிய வாழ்க்கையை கொடுக்கும் ஆண்டவரே, புது வாழ்க்கையை கொடுக்கும். பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட புதிய உறவுக்குள்ளாக ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். குட்டி பரலோகம் என்று சொல்லி நாங்கள் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். தேவையற்ற காரியங்களை எடுத்து போடுவதற்கு இன்றைக்கு தைரியத்தை தாரும், பலனை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். தேவ பலன் எங்களை ஆட்கொள்ளட்டும். துதி கனம் மகிமையாவற்றை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கே எழும்பிதாவே. ஆமென்.